கிறிஸ்தவர்கள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நாம் கடந்த நிகழ்ச்சியிலே யோபு 21:14 முதல் 22:30 வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே யோபு தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒழுங்காக பலி செலுத்தி வந்தார், ஆனால் அவர் தனக்காக பலி செலுத்தவில்லை என்றும் கற்றுக்கொண்டோம். மேலும் இயேசு என்னுடைய மீட்பர் என்பதை நம்பி தங்கள் வாயினாலே அறிக்கை செய்யும் ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்கிறார் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் யோபு 23:1 முதல் 26:14 வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே 7வது முறையாக யோபு தன் நண்பர்களுக்கு கூறிய பதில் என்ன? உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்துவது எது? பூமி அந்தரங்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை யோபுவிற்கு சொன்னது யார்? தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள்.
கர்த்தருடைய வார்த்தையை கவனித்து கேட்டுக்கொண்டிருக்கும் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, மீண்டுமாக டிரான்ஸ்வல் ரேடியோவின் இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைக்காக, இரக்கத்திற்காக கர்த்தரை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றும் தேவன் என்னோடு பேச மாட்டாரா என்ற ஒரே எதிர்பார்ப்போடு அவருடைய வார்த்தைக்காக காத்திருக்கிற உங்களுடன் தூய ஆவியானவர் இடைப்படுவாராக. இந்நாட்களிலே நாம் யோபுவின் புத்தகத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்று யோபு 23:1-16:14 வரை சந்திக்கப் போகிறோம். இப்பொழுது 7வது முறையாக யோபு தனது நண்பர்களுக்கு பதிலளிக்கிறார். குறிப்பாக கர்த்தருக்காக அவர் ஏங்குகிறார். தன்னுடைய காரியத்தை கர்த்தர் முன்னாலே சொல்ல விரும்புகிறார். இப்பொழுது தான் ஒரு சோதனையின் மத்தியிலே இருக்கிறார் என்பதையும், தேவனே அந்த சோதனையின் மத்தியிலே தன்னை பத்திரமாக வெளியே கொண்டு வரக்கூடியவர் என்பதையும் உணர ஆரம்பிக்கிறார். யோபு 23:2 யோபு பிரதியுத்தரமாக, இன்றைய தினமும் என் அங்கலாய்ப்பு முரட்டுத்தனமாக எண்ணப்படுகிறது. என் தவிப்பை பார்க்கிலும் என் வாதை கடினமானது. என்னுடைய நண்பர்களே, நீங்கள் என்னுடைய நிலைமையை பார்த்தீர்கள். என்னுடைய எல்லா புலம்பலையும் கேட்டீர்கள். என்னுடைய பாடுகள் நீங்கள் பார்ப்பதை விட கொடிதானதாயிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லத்தக்கதை விட இது அதிக கொடுமையானதாயிருக்கிறது. யோபு 23:3, நான் அவரை எங்கே கண்டு சந்திக்கலாம் என்பதை அறிந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் அவர் ஆசனத்துக்கு முன்பாக வந்து சேர்ந்து. இப்பொழுது தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து வர யோபு வாஞ்சிக்கிறார். தேவனுடைய கிருபையின் சிம்மாசனத்தின் முன்னாலே எப்படி யோபுவை கொண்டு வருவது என்பதை அவனுடைய நண்பர்கள் மட்டும் அறிந்திருந்தால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும். இப்பொழுது யோபுவிற்கு நியாயஸ்தலமாகிய ஒரு அரியணை தேவையில்லை. ஏனென்றால் ஏற்கனவே அவர் அங்கே சென்றிருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒழுக்கப்படுத்துதலை அவர் பெற்றுக்கொண்டிருக்கிறார். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்பொழுது யாராவது ஒருவர் அவரை தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே கொண்டு வர வேண்டியதிருக்கிறது. யோபு 23:4, என் நியாயத்தை அவருக்கு முன்பாக வரிசையாய் வைத்து காரியத்தை ரூபிக்கும் வார்த்தைகளால் என் வாயை நிரப்புவேன். தேவனுடைய பிரசன்னத்திலே போய் நின்று தான் குற்றமற்றவன், தான் நிரபராதி என்று தனக்காக வாதிட விரும்புகிறார். அருமையானவர்களே, எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்னே போய் நின்று தான் குற்றமற்றவன் என்று வாதிடவே முடியாது. ஆண்டவரே, என்னுடைய குறைகளை குற்றங்களை மன்னியும் என்று கேட்கும்படியாகத்தான் நாம் ஆண்டவருடைய பிரசன்னத்திற்குள்ளே கடந்து செல்ல முடியும். ஏனென்றால் நாம் ஒவ்வொருவரும் பாவிகளே. ஆனால் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே யோபு கடந்து சென்ற பொழுது யோபு தனக்காக வாதிடவில்லை என்பதையும் பார்க்கப் போகிறோம். அவருடைய பேச்சே பூரணமாக மாறிவிடுகிறது. யோபு 23:5, அவருடைய மறுமொழிகளை நான் அறிந்து அவர் எனக்கு சொல்வதை உணர்ந்து கொள்வேன். தேவன் தனக்கு என்ன சொல்லப் போகிறாரோ என்று யோபு வியக்கிறார். எங்கே அவரை கண்டுகொள்ள முடியும் என்று வியப்படுகிறார். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, உண்மையாக தேவனை கண்டுகொள்ள வேண்டுமென்ற வாஞ்சியோடு கூட அவரை தேடுகிற ஒவ்வொருவரும் அவரை நிச்சயமாக கண்டுகொள்கிறார்கள். தேவனே அவர்களை சந்திப்பார். யோபு 23:6-8 வரை கவனியுங்கள். அவர் தம்முடைய மகா வல்லமையின்படியே என்னோட வழக்காடுவாரோ? அவர் அப்படி செய்யாமல் என்மேல் தயை வைப்பார். அங்கே சன்மார்க்கன் அவருடைய வழக்காடலாம். அப்பொழுது என்னை நியாயம் தீர்க்கிறவரின் கைக்கு என்றைக்கும் நீங்களாய் தப்பு வைத்துக் கொள்வேன். இதோ நான் முன்னாகப் போனாலும் அவர் இல்லை, பின்னாகப் போனாலும் அவரை காணேன். இடதுபுறத்தில் அவர் கிரியை செய்தும் அவரை காணேன். வலதுபுறத்திலும் நான் அவரை காணாதபடிக்கு ஒளித்திருக்கிறார். இங்கேயும் அங்கேயும் ஓடி திரிவதனாலே தேவனை கண்டுகொள்ள முடியாது. பிரியமானுலே, அவர் மிகவும் அருகில் இருக்கிறார். உங்களது கரத்தை விட மிக அருகிலே இருக்கிறார். உங்கள் சுவாசத்தை விட அவர் அருகிலே இருக்கிறார். யோபு தேவனை கண்டுகொள்வதற்காக முன்னாலே பின்னாலே போய் தேடி திரிகிறேன் என்று சொல்கிறார். யோபு 23:10. ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன். கவனித்தீர்களா? இப்பொழுது ஒரு சிறிய ஒளி யோபுவின் ஆத்மாவிற்குள்ளே கடந்து வருகிறது. நான் ஒரு குறிப்பிட்ட காரணத்திற்காக சோதிக்கப்படுகிறேன். அந்த சோதனை முடிவடையும் பொழுது நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்ல ஆரம்பிக்கிறார். ஆனால் இத்தனை காலம் இதை குறித்து அவர் சிந்திக்கவில்லை, இதை குறித்து அவர் பேசவில்லை. எதற்காக தான் சோதிக்கப்படுகிறார் என்பது அவருக்கு தெரியாது. நான் அதை புரிந்து கொள்ளவில்லை. ஆனால் தேவன் இந்த காரியத்தையும் என்னுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்துவார் என்பதை மட்டும் அறிவேன் என்ற ஒளிக்குள்ளே அவர் கடந்து வருகிறார். அருமையானவர்களே, இன்றைக்கும் எத்தனை பேர் யோபுவை போல பலவிதமான பாடுகளின் மத்தியிலே பல காலங்கள் கடந்து வந்து கொண்டிருந்தாலும் தேவன் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்திற்காக தன்னுடைய வாழ்க்கையிலே இதை செய்து கொண்டிருக்கிறார் என்ற உணர்விற்குள்ளே வராமல் இருக்கிறோம். நம்மால் புரிந்து கொள்ள முடியாதபடினாலே நாம் சோர்ந்து போயிருக்கிறோமா? பாடுகளின் மத்தியிலேயும் வேதனைகளின் மத்தியிலேயும் உண்மையாக கர்த்தரை தேடும் பொழுது, அவரை வாஞ்சிக்கும் பொழுது இந்த ஒளி நமக்குள்ளும் கடந்து வருகிறதா இருக்கிறது. முறுமுறுக்கிறவர்களுக்குள்ளே இந்த ஒளி கடந்து வராது. பிரியமானவர்களே, உங்களது விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில் வரும் பாடுகள் பலப்படுத்துகிறது என்பதை எப்பொழுதாவது நீங்கள் கண்டுகொண்டிருக்கிறீர்களா? பாடுகளின் வழியாக கடந்து வரும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையின் ஒழுக்கமானது உன்னதமாக உயர்ந்து வருகிறது என்பதை கண்டறிந்திருக்கிறீர்களா? தேவனுடைய பலனையும் தேவனுடைய ஆறுதலையும் புயலின் மத்தியிலே கண்டிருக்கிறீர்களா? நம்முடைய வாழ்க்கையிலே புயல் அடிக்காது என்று ஒருபோதும் தேவன் வாக்கு கொடுக்கவில்லை. ஆனால் நமக்கு ஒரு துறைமுகத்தை ஏற்படுத்துவேன் என்று தேவன் கூறியிருக்கிறார். ஏசாயா 43:2 என்ன சொல்கிறது? நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரழுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் இப்பொழுது தண்ணீரை கடக்கிறீர்களோ? அக்கினி வழியாக நடந்து வந்து கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்று எனக்கு தெரியும், நீங்கள் ஒரு இஸ்ரவேலராக இருப்பதனாலே, அதாவது கர்த்தரை உங்கள் தெய்வமாக நீங்கள் தெரிந்து கொண்ட ஒருவராக இருப்பதனாலே நீங்கள் பயப்படாதிருங்கள். அவர் உங்களை மீட்டு கொண்டிருக்கிறார். உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அவர் உங்களோடு கூட இருக்கிறார். யோபு 23:11-12. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது. அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அதை கை கொண்டேன். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை. அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன். யோபு கர்த்தருடைய வார்த்தைக்காக வாஞ்சே உள்ள ஒருவர் மட்டுமல்ல, தான் அறிந்திருந்த கர்த்தருடைய வார்த்தைகளை உண்மையாய் பின்பற்றினவர். மீண்டுமாக கர்த்தர் கற்றுக் கொடுக்கும் ஒரு இடத்திற்கு அவர் வந்திருக்கிறார். யோபுவால் புரிந்து கொள்ள முடியவில்லை. கர்த்தருடைய வார்த்தையை சரியானபடி அவரால் மொழிபெயர்த்து கொள்ள முடியவில்லை. பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை மேலோட்டமாக நாம் வாசிப்பதனால் மட்டும் கற்றுக்கொள்ள முடியாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கடந்து வரும் அனுபவங்களின் மூலமாக அவரை கற்றுக்கொள்ளுகிறோம். கர்த்தருடைய சத்தியத்திலே பல பகுதிகளை நாம் அவ்வாறு தான் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. யோபுவின் பதில் 24 தொடர்கிறது. ஞாபகம் இருக்கிறதா? எலிப்பாஸ் பேசும்பொழுது, நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனாலே உமக்கு நன்மை வரும் என்று 22:21 சொன்னார். எனவே யோபு கர்த்தரிடத்திலே கற்றுக்கொள்ள தனது வாஞ்சையை வெளிப்படுத்தினார். யோபு கர்த்தரை தனது இரட்சகர், தனது மீட்பர் என்று அறிந்திருந்தார். ஆனால் தனது வாழ்க்கையிலே என்ன நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லை. எனவே வானத்திலிருந்து அவருக்கு ஒரு வெளிச்சம், அவருக்கு அந்த ஆறுதல் தேவையானதாக இருந்தது. இந்த காரியம் அவருடைய நண்பர்கள் மூலமாக அவருக்கு கிடைக்கவில்லை. எலிப்பாஸ் தனது வார்த்தைகளினாலே யோபுவை குத்தி அவருடைய வாழ்க்கையிலே ஏதோ ரகசிய பாவம் இருக்கிறது, அதை வெளியே கொண்டு வர வேண்டும் என்று முயற்சித்தார். இதன் விளைவாக யோபு தனக்காக வழக்காட ஆரம்பித்தார். தான் குற்றமற்றவன் என்று வாதிட விரும்பினார். இதன் விளைவாகவே அவர் மற்றும் ஒரு கேள்வியையும் எழுப்பத் துவங்கினார். இதைத்தான் 24 அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். யோபு 23:14 சொல்லும் பொழுது அங்கேயும் தனது விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறார். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்திலே உண்டு என்று சொல்லுகிறார். அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் கர்த்தர் உங்களுக்கென்று குறித்திருக்கிறதை நிச்சயமாக நிறைவேற்றுவார். இப்படிப்பட்டவைகள் இன்னும் பல அவரிடத்திலே உண்டு. ஆனால் இந்த காலகட்டத்திலே உங்களை தேவன் எந்த பாதையிலே வழி நடத்துகிறாரோ இதிலேயும் பயனுண்டு என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். தேவன் உங்கள் இருதயத்தை இழைக்க பண்ணுவது போல தெரியலாம். அவரே உங்களை கலங்க பண்ணுவது போல தெரியலாம். ஆனாலும் கர்த்தர் உங்களோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர் உங்களை குறித்து வைத்திருக்கிற எண்ணத்தை புரிந்து கொள்ள திறந்த மனதுள்ளவர்களாக இருங்கள். யோபு 24:1-2 கவனியுங்கள். சர்வ வல்லவருக்கு காலங்கள் மறைக்கப்படாதிருக்க அவரை அறிந்தவர்கள் அவர் நியமித்த நாட்களை அறியாதிருக்கிறதென்ன? சிலர் எல்லை குறிப்புகளை ஒற்றி மந்தைகளை பலாத்காரமாய் சாய்த்து கொண்டு போய் பட்சிக்கிறார்கள். இங்கே யோபு சொல்வதென்ன? வெளிப்படையாக மற்றவர்கள் செய்யும் பாவங்களை பட்டியலிடுகிறார். சிலர் உண்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். சிலர் தங்கள் நிலத்தின் எல்லைகளை மாற்றுகிறார்கள் என்று சொல்கிறார். யோபு 24:3-4 தாய் தகப்பன் இல்லாதவர்களின் கழுதையை ஓட்டி கொண்டு போய் விதவையின் மாட்டை ஈடாக எடுத்துக் கொள்கிறார்கள். தேசத்தில் சிறுமைப்பட்டவர்கள் ஏகமாய் ஒழித்து கொள்ளத்தக்கதாக எளிமையானவர்களை வழியை விட்டு விலக்குகிறார்கள். பலர் தங்களுடைய செயல்களிலே உண்மையுள்ளவர்களாக இல்லை. ஏழை எளியவர்களை வஞ்சிக்கிறார்கள். கஷ்டப்பட்டவர்களின் கஷ்டங்களை தங்களுக்கு ஆதாயமாக்கி கொண்டார்கள். யோபு 24:6 துன்மார்க்கனுடைய வயலில் அவர்கள் அவனுக்காக அறுப்பு அறுத்து அவனுடைய திராட்சை தோட்டத்தின் பழங்களை சேர்க்கிறார்கள். கவனித்தீர்களா? துன்மார்க்கருடைய வயல்களிலேயும் மற்றவருடைய வயலைப் போலவே விளைச்சல் உண்டாகிறது. எனவேதான் யோபு கேட்கிறார், இவையெல்லாம் எப்படி நடக்கிறது? அவர்கள் கொலை செய்கிறார்கள், களவு செய்கிறார்கள், உபச்சாரம் செய்கிறார்கள் என்றாலும் இவர்களும் மற்றவர்களைப் போலவே மரித்து அடக்கம் பண்ணப்படுகிறார்களே என்று வியப்படுகிறார். யோபு 24:19 வறட்சியும் உஷ்ணமும் உறைந்த மலையை பட்சிக்கும், அப்படியே பாதாளமானது பாவிகளை பட்சிக்கும். மற்றவர்களைப் போல அவர்கள் மரிப்பது மட்டுமல்ல, அவர்களுடைய வாழ்க்கையிலே நீதியை குறித்த எந்த ஒரு உணர்வும் இல்லாமலேயே அவர்கள் மரிக்கிறார்கள். பார்க்க போனால் அவர்களுக்குத்தான் எல்லாம் நன்மையாக நடப்பது போல தெரிகிறது. யோபு தனது நிலைமையை பார்க்கிறார். அவர் வியாதிப்பட்டிருக்கிறார், எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறார். ஆனால் துன்மார்க்கரை பார்க்கும் பொழுது அவர்கள் எல்லாரும் செழித்து வளர்ந்து ஓங்குகிறார்கள். இதை என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொல்கிறார். நான் ஏன் இப்படி பாடுபடுகிறேன் என்று அறிய வேண்டும் என்று புலம்புகிறார். யோபு 24:25 அப்படி இல்லை என்று என்னை பொய்யனாக்கி என் வார்த்தைகளை வியர்த்தமாக்கத்தக்கவன் யார் என்றான். யோபுவினுடைய நண்பர்கள் யோபுவிற்கு உதவி செய்யவில்லை. யோபு குற்றம் சாட்டுவதற்கு அவர்களே மற்றொரு காரணத்தை கொடுத்தார்கள் என்று சொல்லலாம். கர்த்தருடைய ஊழியத்திலே நான் இருப்பதனாலே பலர் இந்த காரியம் ஏன் என்னுடைய வாழ்க்கையிலே நடந்தது என்ற கேள்வியை கேட்பதை நான் கவனித்திருக்கிறேன். இதுதான் திரும்ப திரும்ப கேட்கப்படும் ஒரு கேள்வியாயிருக்கிறது. இங்கே யோபுவும் அதைத்தான் கேட்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் ஏன் இதை அனுமதித்தார்? யோபுவின் எண்ணம் என்ன? நான் எவ்வளவு நல்லவன், ஆனால் அங்கே இருக்கிற துன்மார்க்கர் எப்படியெல்லாம் வாழ்கிறார்கள்? ஏன் எனக்கு இந்த துன்பம்? ஏன் எனக்கு இந்த இழப்பு? ஏன் எனக்கு இந்த வியாதி? இன்றைக்கும் அனைவருடைய உள்ளங்களின் ஆழங்களிலிருந்து கேட்கப்படும் கேள்வி இதுதான். யோபுவால் தேவனை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனாலும் யோபு தனக்கு இருந்த கொஞ்ச அறிவின் அடிப்படையிலே தேவன் மேலே பூரணமான விசுவாசம் வைத்திருந்தார்.
நீரே, ஆ நீரே, என்னை கோபி
இப்பொழுது நாம் யோபு 25 அதிகாரத்தை பார்ப்போம். 3 முறையாக இங்கே பில்தாத் பேச ஆரம்பிக்கிறார். இதுதான் பில்தாத்தின் இறுதியான வார்த்தைகள். இப்பொழுது பில்தாத்தின் இருதயத்திலேயும் வெளிச்சம் சற்று உதிக்க ஆரம்பிக்கிறது என்று எண்ணுகிறேன். பில்தாத் சிந்தனை செய்கிறவராகவும் அறிவுள்ள ஒரு மனிதனாகவும் இருந்தார். சொல்லப்போனால் இப்பொழுது அவர் சிந்திக்க துவங்குகிறார் என்று சொல்லலாம். யோபு குற்றமுள்ள ஒருவராக இருப்பார் என்றால் இவ்வளவு அதிகமாக அவரிடத்திலே வாக்குவாதம் செய்தும் யோபு ஏன் உள்ளமுடையவில்லை? ஏன் இன்னும் தன்னுடைய உத்தமத்திலேயே இருக்கிறார்? இதை பில்தாத் சிந்திக்க ஆரம்பிக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? பில்தாத் சடங்காச்சாரங்களுக்கும் பாரம்பரியத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்கிறவர். தேவன் சில திட்டவட்டமான சட்டங்களையும் கட்டளைகளையும் கை கொள்கிறார் என்று அவர் விசுவாசித்திருந்தார். இந்த விதமாகவே ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் செயல்பட்டு வந்திருக்கிறது. ஏன் அங்கே ஒரு மாற்றம் வேண்டும் என்பதுதான் அந்த கேள்வி. முன்பு அவ்வாறு நடந்தது, எனவே இப்பொழுதும் அவ்வாறு தான் நடக்கும், பின்னரும் அவ்வாறு தான் நடக்கும் என்பது பில்தாத்தின் எண்ணம். அவருடைய அறிவுப்படி தேவன் பாவிகளை தண்டிப்பார். ஆனாலும் அவருக்கு இப்பொழுது ஆச்சரியமாக இருப்பது, யோபு பாவியாக இருப்பார் என்றால் ஏன் அவர் நொறுங்கி போகவில்லை? இன்றைக்கு வேத சாஸ்திரம் கற்றவர்களும் விஞ்ஞானிகளும் பூமி உண்டாக்கப்பட்டதை குறித்து பேசுகிறார்கள். 1000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எந்த குறிப்பிட்ட சூழலிலே தேவன் என்ன செய்தார் என்பதை அறிந்திருப்பதைப் போல பேசுகிறார்கள். பிரியமானவர்களே, அவர்களிலே யாருக்குமே நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்பது தெரியாது. அப்படியென்றால் 1000 ஆண்டுகளுக்கு முன்னதாக என்ன நடந்தது என்று எப்படி அவர்களால் பேச முடியும்? ஆதியாகமம் 1 சொல்கிறதை பூரணமாக யாரால் புரிந்து கொள்ள முடியும்? யோபு 25:2 பார்ப்போம். அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது. அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். இவர் தேவனை குறித்து உன்னதமான ஒரு எண்ணம் கொண்டவராயிருந்தார். அது நல்லதுதான். 3 பாருங்கள். அவருடைய சேனைகளுக்கு தொகையுண்டோ? அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது? இவர் சொல்வது என்ன? தேவனே எல்லாவற்றிற்கும் மேலாக உன்னதமானவராக இருக்கிறார். யோபு 25:4 இப்படி இருக்க, மனுஷன் தேவனுக்கு முன்பாக நீதிமானாயிருப்பது எப்படி? ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் சுத்தமாயிருப்பது எப்படி? இப்பொழுது ஒரு நல்ல கேள்வி எழுப்பப்படுகிறது. இந்த கேள்வியைத்தான் அவன் ஆரம்பத்திலேயே எழுப்பியிருக்க வேண்டும். பில்தாத் சரியான ஒரு கேள்வி எழுப்பினான், ஆனால் சரியான ஒரு விடை அவனிடத்திலே இல்லை. யோபு 25:5, சந்திரனை அண்ணாந்து பாரும், அதுவும் பிரகாசியாமல் இருக்கிறது. நட்சத்திரங்களும் அவர் பார்வைக்கு சுத்தமானவைகள் அல்ல. இப்பொழுது மனிதர்கள் சந்திரனுக்கு போய் வந்திருக்கிறார்கள், அதுவும் சுத்தமாக இல்லை என்பது அவர்களும் கொடுக்கும் அறிக்கைதான். தூசியும் அழுக்கும் தான் அங்கே படர்ந்திருக்கிறது. நாம் சுற்றுலா சென்று அனுபவிக்கக்கூடிய ஒரு இடம் அல்ல. சந்திரன் வானத்திலே பிரகாசித்து கொண்டு இருந்தாலும் திருமணமானவுடன் உங்கள் புதிய மனைவியுடன் நீங்கள் செல்லக்கூடிய ஒரு இடம் அல்ல. மார்ஸ் கிரகமும் சுத்தமானதாக இல்லை. தேவனுடைய பார்வையிலே எந்த நட்சத்திரங்களும் சுத்தமானதல்ல. யோபு 25:6, புழுவாயிருக்கிற மனிதனும் பூச்சியாயிருக்கிற மனுபுத்திரனும் எம்மாத்திரம் என்றான். இந்த உண்மையை சந்திக்க விரும்பாத பலர் உண்டு. இன்றைக்கும் சிலர் மனிதர்களாகிய நாம் சிறு பூச்சியிலிருந்து வந்தோம் என்று சொல்கிறார்கள். பிரியமானவர்களே, நாம் பூச்சியிலிருந்து வந்தவர்கள் அல்ல, நாமே பூச்சிகள்தான். தேவனுடைய பார்வையிலே நாம் ஒவ்வொருவரும் பூச்சிகள்தான். ஸ்திரீயினிடத்திலே பிறந்த மனிதன் கர்த்தருக்கு முன்பாக தான் எப்படி சுத்தமாக இருக்கிறேன் என்று சொல்ல முடியும்? இதுதான் கேள்வி. இது ஒரு நல்ல கேள்வி. சொல்லப்போனால் இது உன்னதமான ஒரு கேள்வி. ஆனால் பில்தாத்திற்கு இதன் விடை தெரியவில்லை. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துதான் இந்த கேள்விக்கான விடையை உடையவராய் இருக்கிறார். யோபு 26:31 யோபுவினுடைய 8 பிரதியுத்தரத்தை நாம் பார்க்கிறோம். இதுதான் யோபுவின் நீண்ட உரை. தன்னுடைய சிருஷ்டிகரான தேவனின் மேலே தனக்குள்ள விசுவாசத்தை அறிக்கையிடுகிறார். யோபுவினுடைய உண்மையான பிரச்சனையை இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். வாசிக்கிறேன் யோபு 26:3. யோபு மறுமொழியாக, திடனில்லாதவனுக்கு நீ எப்படி ஒத்தாசை பண்ணினாய்? பலனற்ற கையை நீ எப்படி ஆதரித்தாய்? நீ ஞானமில்லாதவனுக்கு எப்படி உசாவு துணையாயிருந்து மெய்ப்பொருளை குறைவர அறிவித்தாய்? பில்தாத்தே, உம்மிடத்தில் எனக்கு பதில் இல்லை. உம்முடைய பதில்கள் எனக்கு உதவி செய்யவில்லை. பதில் இல்லாமலேயே பல காரியங்களை நீங்கள் பேசினீர்கள். அவர்கள் எல்லாருமே அநேக நல்ல காரியங்களை சொன்னார்கள். ஆனால் யோபு இருந்த நிலைமையிலே அன்று யோபுவுக்கு உதவி செய்யக்கூடிய எந்த வார்த்தையையும் அவர்கள் பேசவில்லை. ஏனென்றால் ஏன் யோபு பாடுபடுகிறார் என்ற கேள்விக்கான விடையை அவர்களால் சொல்ல முடியவில்லை. யோபு 26:4, யாருக்கு அறிவை போதித்தாய்? உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவி யாருடையது? பில்தாதே, கடைசியாக சரியான ஒரு கேள்விக்கு வந்துவிட்டீர். ஆனால் உம்மிடத்திலே அதற்கான பதில் இல்லை. அப்படியென்றால் இந்த எல்லா பேச்சிலும் இருந்து பயனடைந்தது யார்? இப்பொழுது யோபு தீர்க்கமாக தன்னுடைய வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கிறார். இங்கேதான் தனது ஆத்மத்தின் வெறுமையை அவர் காட்டப்போகிறார். அநேக காரியங்களை சொல்லப்போகிறார். சில உன்னதமான காரியங்களையும் அவர் கூறப்போகிறார். சிருஷ்டிப்பை குறித்து அவர் பேசப்போகிறார். தேவனே சிருஷ்டிகர் என்பதை அவர் விவரிக்கப் போகிறார். கவனியங்கள். யோபு 26:5-7 வரை வாசிக்கிறேன். ஜலத்தின் கீழ் மடிந்தவர்களுக்கும் அவர்களோடே தங்குகிறவர்களுக்கும் தத்தளிப்பு உண்டு. அவருக்கு முன்பாக பாதாளம் வெளியாய் திறந்திருக்கிறது, நரகம் மூடப்படாதிருக்கிறது. அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து பூமியை அந்தரத்திலே தொங்க வைக்கிறார். உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்து என்பது மிக உண்மையானதாயிருக்கிறது. வடக்கு பகுதியிலே ஒரு வெற்றிடம் இருக்கிறது என்று பலர் கூறுகிறார்கள். வடக்கு பகுதியிலே ஒரு குறிப்பிட்ட இடத்துல எந்த நட்சத்திரங்களும் இல்லை என்கிறார்கள். என்றாலும் இந்நாட்களிலே நமக்கு இருக்கிற விதவிதமான தொலைநோக்கு கருவிகளை கொண்டு எந்த திசையிலே பார்த்தாலும் அந்த எல்லா இடங்களிலேயும் நட்சத்திரங்களை பார்க்கிறோம். அதாவது மற்ற சூரிய மண்டலங்களை பார்க்கிறோம். யோபு என்ன சொல்கிறார்? அவர் உத்தர மண்டலத்தை வெட்ட வெளியிலே விரித்திருக்கிறார் என்கிறார். தேவன் ஒருவரே வெட்ட வெளிகள் எல்லாவற்றையும் நிரப்ப முடியும். பிரியமானவர்களே, வான மண்டலம் தேவனுடைய சிருஷ்டிப்பு. ஒரு சூரியனை சுற்றியிருக்கிற கிரகங்களை குறித்து நாம் கற்றறிந்திருக்கிறோம். இங்கிருந்து பல லட்சம் ஒளி ஆண்டுகளுக்கு அப்புறமாக சென்றால் அங்கே பல சூரிய மண்டலங்கள் இருக்கின்றன. தேவனே அதையும் சிருஷ்டித்தவர். இவைகளெல்லாம் ஒன்றோடொன்று மோதாமல் இருப்பது எப்படி? தேவன் இந்த சூரிய மண்டலங்களுக்கு இடையிலே வானவெளியை வைத்திருக்கிறார். வானவெளி என்றால் என்ன? ஒருவேளை சில சொல்லலாம் அங்கே ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, அதுவும் ஒரு காரியம்தான். அது என்ன என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதுவும் ஒரு காரியம். தேவன் அதை சிருஷ்டித்திருக்கிறார். அவருடைய சிருஷ்டிப்பாகிய சூரிய மண்டலங்கள் ஒன்றோடொன்று உரசாதபடி இந்த வானத்தை அவர் வைத்திருக்கிறார். நம்முடைய சிறிய அறிவு புரிந்து கொள்ளத்தக்க வகையிலே சொல்ல வேண்டுமென்றால், இயந்திரங்களிலே பாகங்கள் ஒன்றோடொன்று உராயும் பொழுது அது தேய்ந்து போகாமல் இருப்பதற்காக நாம் கிரீஸ் வைக்கிறோம் அல்லவா? அதை போலத்தான் தேவன் இந்த இடைவெளியை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலன் பவுலுடைய வார்த்தைகளை சற்றே கவனிப்போம். ரோமர் 8:38-39 மரணமானாலும் ஜீவனானாலும் தேவதூதர்களானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரியங்களானாலும் வருங்காரியங்களானாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் வேறெந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த வசனத்திலே நாம் கவனிக்க வேண்டிய வார்த்தைகள் நிகழ்காரியங்களானாலும் என்று சொல்லும்பொழுது காலத்தை குறித்து அவர் பேசுகிறார். வரும் காரியங்கள் என்று சொல்லும்பொழுது எதிர்காலத்தை குறித்து அவர் பேசுகிறார். உயர்வானாலும் தாழ்வானாலும் என்று சொல்லும்பொழுது இந்த வான வெளியை குறித்து அவர் பேசுகிறார். வேறு எந்த சிருஷ்டி என்று சொல்லும்பொழுது தேவனுடைய வேறு எந்த படைப்பும் பிரியமானவர்களே, வானவெளி தேவனுடைய படைப்புகளிலே ஒன்று. அதிலே ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை என்று நாம் நினைக்கக்கூடாது. வானவெளியும் ஒரு காரியம்தான். அது தேவனுடைய ஒரு சிருஷ்டிப்பு தான். வானவெளி என்றால் என்ன புரிகிறதா? சந்திர மண்டலத்திற்கு போவதற்கு எவ்வளவோ காலங்களாகிறது. சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையிலே இருப்பது என்ன? ஒன்றுமில்லை என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் அதுவும் ஒரு காரியம்தான். ஏனென்றால் அதுவும் ஒரு பொருள்தான். அது என்ன? எனக்கு தெரியாது. இதை வானவெளி என்று சொல்கிறோம். தேவனே அதையும் சிருஷ்டித்திருக்கிறார். அது அந்த இடத்திலிருந்து தேவன் அதை சிருஷ்டித்த நோக்கத்தை அது நிறைவேற்றி வருகிறது. யோபு அடுத்ததாக சொல்கிறார், பூமியை அந்தரங்கத்திலே தொங்க வைக்கிறார் என்கிறார். பூமி அந்தரங்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை யோபுவிற்கு சொன்னது யார்? ஆதி முற்பிதாக்களின் காலங்களிலே வாழ்ந்தவர் யோபு. ஆனால் பூமி ஆகாயத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த பெரிய பூமி உருண்டையை தாங்கிக் கொள்ள எதையுமே வைக்காமல் தேவன் அதை அந்தரங்கத்திலே தொங்க விட்டிருக்கிறார். இந்த விதிமுறையை பழங்கால விண்வெளி வீரர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆனால் யோபு பூமி அந்தரங்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை தெளிவாக சொன்னார். பூமிக்கு அடியிலே எந்த அஸ்திபாரமும் இல்லை. பூமி விழும் என்றால் அது எந்த திசையிலே விழும்? புவியீர்ப்பை குறித்து நாம் பேசுகிறோம். அது பூமியின் மத்திய பகுதியை நோக்கி இழுக்கும் சக்தியாயிருக்கிறது. ஆகாயத்திலே தூரமாக நாம் பிரயாணம் செய்யும்பொழுது எதுவும் எதை நோக்கியும் இழுக்கிறதில்லை. அப்படி என்றால் எந்த திசையை கீழென்று அல்லது எந்த திசையை மேல் என்று சொல்ல முடியும்? பூமி எப்படி அந்தரங்கத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறது? இதற்கான விடையை தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே நாம் பார்ப்போம். பிரியமானவர்களே, யோபு தேவனை தேடுவதிலே இப்பொழுது வாஞ்சை காட்டுகிறார். தேவனை அறிந்து கொள்ள வாஞ்சையாக இருப்பவர்களுடைய வாழ்க்கையிலே என்ன நடக்கிறது? தேவனே தன்னை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தொடர்ந்து வரும் நிகழ்ச்சிகளிலே இதை குறித்து நாம் மேலும் பார்க்கப் போகிறோம். இந்த நாள் முழுவதும் கர்த்தருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை எண்ணி எண்ணி ஒவ்வொரு நிமிடமும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி கடந்து செல்வோமா? அடுத்த நிகழ்ச்சியை சந்திப்போம் நேர்களே. வணக்கம்.
இன்றைய நிகழ்ச்சியில் யோபுவின் எந்த நண்பர் சடங்காச்சாரங்களுக்கும் பாரம்பரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறப்பட்டுள்ளது? இன்றைய நிகழ்ச்சியில் யோபுவின் எந்த நண்பர் சடங்காச்சாரங்களுக்கும் பாரம்பரியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பதாக கூறப்பட்டுள்ளது? ஆப்ஷன் ஏ சோபார், ஆப்ஷன் பி எலிபாஸ், ஆப்ஷன் சி பில்தாத்.
அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக நின்று நான் குற்றமற்றவன் என்று வாதிட முடியாது. உண்மையாக தேவனை கண்டு கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையோடு கூட அவரை தேடுகிற ஒவ்வொருவரும் நிச்சயமாக அவரை கண்டுகொள்வார்கள். உங்கள் விசுவாசத்தை உங்கள் வாழ்க்கையில் வரும் பாடுகள் பலப்படுத்துகிறது. புயல் அடிக்காது என்று தேவன் ஒருபோதும் வாக்கு கொடுக்கவில்லை. ஆனால் நமக்கு ஒரு துறைமுகத்தை ஏற்படுத்துவேன் என்று தேவன் கூறியிருக்கிறார். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம்.
பரலோகத்தின் தேவனானவர் உங்களுக்கு காரியத்தை கைகூடி வரப்பண்ணுவார். நெகேமியா 2:20.